டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
நண்பர்களே, இந்த அருமையான காலை பொழுதில் நீங்கள் மன பாரத்தோடு செய்தியை கேட்க காத்திருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார்.
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக கேட்டு வருகிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நம் கடந்த நிகழ்ச்சியின் இறுதி பகுதியிலே சகரியா 9:9 தியானித்துக் கொண்டிருந்தோம். அதிலே இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையை பற்றிய காரியத்தை மத்தேயுவும் யோவானும் மட்டும் சகரியா 9:9 எடுத்து எழுதியுள்ளார்கள் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இன்றும் தொடர்ந்து அந்த வசனத்தை பார்ப்போம். இயேசு கிறிஸ்து கழுதையில் ஏறி எருசலேமிற்கு சென்றதை வெற்றி பவனி என்று சொல்கிறோம். ஆனால் இதை சபையானது தவறாக பெயரிட்டு அழைக்கிறதோ என்று நான் அஞ்சுகிறேன். ஒரு தேவனுடைய ஊழியர் இரண்டாவது உலக போரிலே பெயர் பெற்ற திறமையான தளபதி டக்லஸ் மெக்கார்த்தர் என்பவர் ஜப்பானிலிருந்து சான் பிரான்சிஸ்கோ வந்தபொழுது அங்கே இருந்தார். அப்பொழுது அவர் கூட்டணி நாடுகளுக்கான படையிலே பொறுப்பேற்று வெற்றி பெற்ற நேரம். ஆகவே அவர் திரும்பியவுடன் அவரை மிகவும் தனிப்பட்ட முறையிலான அணிவகுப்பு மரியாதையோடு வெளியே அதிகம் தெரியாத அளவிற்கு விமான நிலையத்திலிருந்து அழைத்துச் செல்ல திட்டமிட்டார்கள். ஆனால் அங்கோ எல்லா மக்களும் கூடிவிட்டார்கள். போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இந்த ஊழியர் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து தாயகம் திரும்ப வேண்டியதிருந்தது. எனவே விமான நிலையம் செல்ல வேண்டியதாயிருந்தது. ஆனால் இந்த நெரிசலில் அவரால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. ஆகவே அவர் வெகு தூரம் கடந்து சென்று வாடகை கார் பிடித்து விமான நிலையம் சென்றடைந்தார். பார்த்தீர்களா, இது பெயர்தான் வெற்றி ஊர்வலம். அந்த தளபதி வந்ததற்கு மக்கள் கொடுத்த வரவேற்பு வெற்றி பவனியின் சிறப்பு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வெற்றி பவனியாக கருதப்படுகிறதை இதோடு ஒப்பிட்டு பாருங்கள். அவர் எருசலேமிற்கு கழுதையிலே சென்றது உண்மையிலேயே மிகவும் ஏழ்மையானது. இதை வறுமையின் அணிவகுப்பு என்று கூறலாம். அது ஒரு ராஜ ஊர்வலம் அல்ல. ஒரு ஏழையான மனிதன் சில ஏழையான மனிதர்களோடு நடத்திய ஒரு சிறிய ஊர்வலம். எருசலேமில் அந்த வேளையில் ஏதாவது ஒரு ரோம குடிமகன் இருந்திருந்தால் இந்த ஊர்வலத்தை எட்டி பார்த்திருப்பான். அவ்வாறு பார்த்துவிட்டு அங்குள்ளவர்களிடத்திலே இங்கே என்ன நடக்கிறது என்று கேட்டிருப்பான். அதற்கு அவர்கள் இது இயேசுவின் வெற்றி பவனி என்று கூறியிருந்தால் அவன் சிரித்திருப்பான். சிரித்துக்கொண்டே இதை வெற்றி பவனி என்றா நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டிருப்பான். எங்கள் ராயன் வெற்றி பெற்று திரும்பும் பொழுது நீங்கள் ரோமாபுரியிலே இருக்க வேண்டும். அந்த அணிவகுப்பு 3 நாள் நடைபெறுகிறது. அவன் கொண்டு வரும் கொள்ளை பொருட்களையும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களையும் கொண்டு வருவதற்கு அவ்வளவு பெரிய அணிவகுப்பு நடைபெறும் என்று கூறி இதை நிந்தித்திருப்பான். ரோமர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இந்த அணிவகுப்பு மிகவும் ஏழ்மையானதாக, ஒருவேளை பிச்சைக்காரத்தனமாக கூட தெரிந்திருக்கும். நல்லது, இயேசு கிறிஸ்து இந்த அணிவகுப்பு வெற்றி பவனியாக இருக்க வேண்டும் என்று நோக்கமுடையவராக இருக்கவில்லை. அவர் எருசலேமிற்கு அவ்வாறு கழுதையின் மேலே ஏறி சென்றபொழுது அது அவருடைய வாழ்க்கையிலே உள்ள பிரச்சனைகளை குறிக்கிறது. அவருடைய வாழ்க்கையானது பிரச்சனைகளால் நிறைந்ததாகும். இதற்கு முன்னர் வரை அவர் நகரத்திற்குள்ளே மிகவும் அமைதியாக சந்தடி இல்லாமல் நுழைந்து விடுவார். அவருக்கு வெளிப்படையான விளம்பரங்கள் இல்லை. அவர் எப்பொழுதும் ஜனங்களை விட்டு ஒதுங்கியே இருந்தார். மக்களுடைய கவனத்தை அவர் ஈர்க்கவில்லை. ஏசாயா 42:2 ஏசாயா முன் அறிவித்தது போல அவர் கூக்குரலிடவும் இல்லை, அவருடைய சத்தத்தை உயர்த்தி அதை வீதியிலே கேட்க பண்ணவும் இல்லை. அவர் வாசல் வழியாக நகரத்திற்குள் நுழைந்து மக்களை விட்டு தப்பிச் செல்ல முயற்சித்தார். கூட்டத்தினரிடம் சொல்லிக் கொள்ளாமலேயே சென்றுவிட்டார். அவர் அற்புதத்தை செய்து முடித்த பின்னர் கூட அதை மிகவும் அமைதியாக்கி விடுவார். இப்பொழுது அவருடைய அணுகுமுறையிலே ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இது அவருக்கு பிரச்சனையான இடம் என்பதை நாம் உணராமற் போனால் இது முரண்பாடு உள்ளதாக காணப்படும். இப்பொழுது அவர் வெளியே வருகிறார். அதாவது வெளிப்படையாக மக்களின் கவனத்தை பெறுகிறார். அவருக்கு முடிவு எடுக்க வேண்டியது இருந்தது. அவர் இந்த பிரச்சனைகளை கட்டாயப்படுத்தினார். ஒரு குறிப்பிட்ட குறுகிய நேரத்திற்காவது அந்த தேசம் அவரை ராஜாவாக மேசியாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரிசேயர்கள் யோவான் 12:19 நாம் பார்க்கிறது போல உலகமே அவருக்கு பின் சென்று போயிட்டே என்று கூறியிருப்பது பொருத்தமானதே. அவர் எருசலேமிற்குள் வந்தபொழுது அது கலங்கிற்று. அவர் தன்னை முன்னே தள்ளிக்கொண்டு போவதை விட அவர் மிகவும் சாந்த குணமுள்ளவராக இருந்தார். சகரியா கூறிய தாழ்மை உள்ளவரும் நீதி உள்ளவருமாக இருக்கிறார் என்ற வார்த்தைகளை மத்தேயு அகற்றிவிட்டார். சில வேத வல்லுநர்கள் அவர் சிறிய மிருகமான கழுதையின் மீது ஏறி வந்தது அவருடைய சாந்தத்தை குறிக்கிறது என்று கூறுவதுண்டு. அது ஏற்றுக்கொள்ள இயலாததாக இருக்கிறது. ஏனென்றால் அந்நாட்களிலே அவர் கழுதையின் மீதே ராஜாக்கள் ஏறி சென்றார்கள். குதிரையானது போர்க்காலத்தில் பயன்படுத்தப்பட்டதாக வேதம் சொல்கிறது. கழுதையானது சமாதானமான காலத்தில் ராஜாக்கள் ஏறி செல்லும் ஒரு வாகனமாக இருந்தது. அது ராஜ வம்சத்தினர் பயணம் செய்யும் ஒரு மிருகம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 10:3-4 30 பிள்ளைகளையுடைய ஒரு நியாயாதிபதியை பார்க்கிறோம். இந்த 30 பேர்களுக்கும் அவன் கழுதையை வாங்கி கொடுத்திருந்தான். அந்நாட்களிலே அது விலையேற பெற்ற காரை வாங்குவது போன்றது. கழுதையில் ஏறி செல்வது என்பது சாந்தத்தை வெளிப்படுத்துகிற காரியம் அல்ல. இங்கே சகரியா சொல்கிற காரியம், அவர் மேசியாவாக கழுதையிலே ஏறி ராஜாவை போல் வந்தாலும் அப்பொழுதும் கூட அவர் இன்னும் சாந்த குணமுடையவராக தாழ்ந்த சிந்தையுள்ளவராகவே இருக்கிறார் என்று சொல்கிறார். இந்த நிகழ்ச்சியிலே மக்களுக்கு காணப்படும் மற்றொரு தவறான கருத்து சரி செய்யப்பட வேண்டியது அவசியம். எருசலேமிற்குள்ளே அவர் ஒரே ஒரு முறை மட்டுமே வெற்றி பவனியாக சென்றார் என்று அநேகர் எண்ணுகிறார்கள். இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பா தேசத்தைச் சேர்ந்த அநேக வேத அறிஞர்கள் இயேசு எருசலேமிற்குள் தொடர்ச்சியாக 3 சென்றார் என்பதை அங்கீகரிக்கிறார்கள். அவர் முதலாவது சனிக்கிழமையான ஓய்வு நாளிலே எருசலேமிற்குள்ளே சென்றார். அடுத்து ஞாயிற்றுக்கிழமையிலேயும் தொடர்ந்து திங்கட்கிழமையிலேயும் அங்கே சென்றார். அவர் முதலாவது ஓய்வு நாளிலே ராஜாவாக உள்ளே நுழைந்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 11:11 என்று சொல்கிறது பாருங்கள், அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். இயேசு சுற்றிலும் பார்த்தார். காசுக்காரர் யாரும் அங்கே இல்லை. அது ஓய்வு நாளாக இருந்தபடியால் அவர் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தார். அவர் குருத்தோலை சனிக்கிழமையிலே ராஜாவாக வந்தார் என்று சொல்லலாம். அடுத்ததாக அவர் ஞாயிற்றுக்கிழமையிலே வாரத்தின் முதல் நாளிலே தேவாலயத்திற்கு வந்தார். அங்கே இப்பொழுது காசுக்காரர் போன்றோர் வந்து வியாபாரம் செய்ய ஆரம்பித்திருந்தார்கள். அப்பொழுது அவர் தேவாலயத்தை சுத்திகரித்தார். மத்தேயு 21:12 பாருங்கள், இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுதவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்று பார்க்கிறோம். இது ஒரு சிறந்த காரியமாகும். இயேசு பூமியிலே இருந்தபொழுது பிரதான ஆசாரியர் என்ற முறையிலே இந்த ஒரு காரியத்தை மாத்திரமே செய்திருக்கிறார். எபிரேய நிருப ஆக்கியோன் இதை தெளிவுபடுத்துகிறார். எபிரேயர் 8:4 பாருங்கள், பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியராய் இருக்க மாட்டார். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே. எந்த ஒரு ஆசாரியனும் ஆலயத்தை சுத்திகரிக்க தைரியமாக முன்வரவில்லை. ஆனால் இயேசு குருத்தோலை ஞாயிற்றிலே தேவாலயத்திற்கு வந்தபொழுது அதை செய்தார். அடுத்ததாக அவர் மீண்டும் தேவாலயத்திற்கு திங்கட்கிழமையிலே வந்தார். அவ்வாறு தேவாலயத்திற்கு செல்லும்பொழுது அவர் அத்திமரத்தை சபித்தார். பின்னர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:23 உள்ள காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவர் தேவாலயத்திலே வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்தீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இந்த நாளிலே அவர் உபதேசித்தார் என்று வாசிக்கிறோம். அவர் தேவனுக்காக பேசினார். அவர் தேவனுடைய தீர்க்கதரிசியாயிருந்தார். அப்பொழுது அவர் பலத்த எதிர்ப்பை சந்தித்தார். அவர் எதிராளிகளை அமைதிப்படுத்தினார். அவருடைய சத்தம் தேவனுடைய சத்தமாயிருந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:9 என்ன சொல்கிறார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்கிறார். இயேசுவின் வார்த்தைகளையும் பிதாவின் வார்த்தைகளையும் கேட்டவர்கள் இவை இரண்டையுமே சமமாக உண்மையாக இருக்கிறதை கண்டுகொண்டார்கள். எனவே இயேசு எருசலேமிற்குள்ளே ஒரு முறை அல்ல, 3 நுழைந்தார். அதேபோல அவர் இறுதியாக தேசத்திற்கு முன் தோன்றும் பொழுது 3 அலுவலிலே காணப்பட்டார். தீர்க்கதரிசியாக, ஆசாரியராக, அரசராக. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து எருசலேமிற்குள்ளே வெற்றி பவனியாக சென்றார் என்று சொல்வது அர்த்தமாகாது என்று சிந்தித்தோம். அப்படி இருக்கும்பொழுது இது உண்மையிலே ஒரு நுழைவுதானா என்று சிந்திக்கும் பொழுது இல்லை என்றே தோன்றுகிறது. அவர் எருசலேமிற்குள் நுழையவில்லை, அவர் வெளியேறுகிறார். அவர் எருசலேமிலே ஒரு கட்டிடத்தை ஒழுங்கு செய்து அங்கே இருந்து ஒரு ராஜாவைப் போல ஆட்சி செய்யப் போகவில்லை. பஸ்காவை புசித்து பஸ்கா பண்டிகையை கொண்டாடும் போது கூட அவர் தமது சீஷர்களை அனுப்பி ஒரு அறையை ஆயத்தம் பண்ண செய்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது அவர்களை ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ண அனுப்பவில்லை, அவர் தம்முடைய ஆளுகைக்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கவில்லை. தம்முடைய பாடுகளுக்காக, தனது மரணத்திற்காக, மரணத்தின் வாசல்கள் வழியாக கடந்து செல்ல தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். மேலும் அவர் எருசலேமிற்குள் நுழைந்தது ஒரு வழி பயணச்சீட்டிலே அல்ல, அது எல்லா பயணத்திற்குமான திட்டங்களுள் ஒன்றுதான். அது சுற்றி வரும் பயண கட்டணம் செலுத்தப்பட்ட பயணச்சீட்டு. அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல் மற்றும் பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருத்தல், இறுதியாக ராஜாவாக வருதல் போன்ற அனைத்து காரியங்களுக்கும் வழிநடத்தி செல்கிற நிகழ்ச்சிகளிலே இதுவும் ஒரு பகுதி, அவ்வளவுதான். மேலும் இந்த வெற்றி பவனியின் தொடர்ச்சி முடிந்துவிடவில்லை. அவர் பெத்தானியாவிலிருந்து எருசலேமிற்கு கழுதையின் மேல் ஏறி வந்ததோடு அது முடிந்துவிடவில்லை. இது நித்தியத்தில் இறந்த காலத்தில் ஆரம்பித்த பயணத்தின் ஒரு சிறிய பகுதியே ஆகும். உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்தார். அப்பொழுது ஆரம்பித்த இந்த பயணம் நித்தியத்தின் எதிர்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த பயணத்தில் வெற்றி பவனி ஒரு சிறு பகுதி. அருமையானவர்களே, இந்த ஒரு கண்ணோட்டத்திலே நீங்கள் அதை பார்த்தாலே அது உங்களுக்கு அர்த்தமுடையதாக இருக்கும், இல்லையென்றால் அது உங்களுக்கு அர்த்தமற்றதாகிவிடும். நித்தியத்திலிருந்து வெளியே வந்தவரே எருசலேமிற்குள் வந்தவர். ஏசாயா 57 அதிகாரம் 15 வசனம் என்று சொல்கிறது, கவனியுங்கள், வாசிக்கிறேன். ஏசாயா 57:15, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் என்கிறார். மோசே அவரை பற்றி கூறும்பொழுது, பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர் என்று சொல்கிறார். அதாவது மறைந்து போகும் இடத்திலிருந்து மறைந்து போகும் இடம் வரைக்கும் அவரே தேவனாயிருக்கிறார். அவருக்கு இயல்கையே இல்லை. எப்பொழுது தோன்றினார், எப்பொழுது இல்லாமல் போவார் என்பதே கிடையாது. சபையானது இயேசுவின் இந்த கழுதை பவனியை வெற்றி பவனி என்று அழைக்கிறது. ஆனால் இது வெற்றியான வெளியேறுதல் என்றே நாம் சொல்லலாம். இயேசுவை பின்பற்றி ஓசன்னா கூறிய கூட்டம் அவரை தேவனுடைய குமாரனாக, உலகத்தின் இரட்சகராக சிந்திக்கவில்லை. ஒரு நாளிலே ஓசன்னா கூறிய அதே கூட்டம் அடுத்த நாளிலே சிலுவையில் அறையும் என்று கத்தியது. ஒரு அழகான ஓவியம் இவ்வாறு வரையப்பட்டிருந்தது. ஒரு கழுதை நின்று கொண்டு அந்த பிளவுபட்ட குருத்தோலைகள் முன்னர் கிடக்க அதை தின்று கொண்டிருக்கிறது. ஆனால் பின்னணியில் 3 சிலுவைகள் காணப்பட்டன. அது நிகழ்ச்சியை நமக்கு தெளிவுபடுத்துகிறது இல்லையா? அது வெற்றி பவனி அல்ல, அது வெற்றியான வெளியேறுதல். இயேசு 6 மாதத்திற்கு முன்னதாகவே தன்னுடைய முகத்தை எருசலேமிற்கு நேராக திருப்பினார். அங்கே சென்று மரிக்க இவ்வாறு ஆயத்தமானார். தேவனால் முன்னரே முடிவு செய்யப்பட்ட அந்த திட்டத்திற்கு, நிகழ்ச்சிக்கு, அவர் கொண்டிருக்கின்ற அந்த நோக்கத்திற்கு உறுதியான முடிவிற்கு நேராக அவர் செயல்பட ஆரம்பித்தார். எதுவுமே தற்செயலாக நிகழ்ந்தவை அல்ல. அவர் எருசலேமிற்கு கழுதையிலே ஏறி சென்றபோது அவர் நித்தியத்திலிருந்து வந்து நித்தியத்தை நோக்கி செல்கிறவராயிருந்தார். இது எருசலேமிற்குள்ளான நுழைவு அல்ல, மாறாக அதிலே இருந்து வெளியேறுதலாகும். சிலுவையும் வெறுமையுமான கல்லறையும் அவர் இறுதியாக சென்றடையும் இடமாக இருக்கவில்லை. அதேபோல அவர் பரத்துக்கு ஏறுதலும் அவரை குறித்த கதையின் முடிவு அல்ல. அவரால் மரித்துக் கொண்டிருந்த கள்ளனை பார்த்து இவ்வாறு சொல்ல முடிந்தது, எப்படி? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். அவர் திரும்பி வரும்பொழுது ராஜாவாக வருவார். நாம் இந்த பிரகாசமான எதிர்காலத்தை மகிழ்வுடன் பாடி எதிர்பார்க்கலாம். நாம் இந்த 9 வசனத்தை நிறைவு செய்யும் முன்னர் இதன் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்று ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது கதவின் கீழ் போன்றது. இதிலேயே இந்த புத்தகத்தின் இந்த பிரிவின் விளக்கம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இதுவே திருப்பு முனை என்று சொல்லலாம். நாம் மகா அலெக்சாண்டரின் ராணுவ அணிவகுப்பை குறித்து சிந்தித்தது ஒருவேளை உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். இந்த மகா அலெக்சாண்டர் தற்போதைய துருக்கி பகுதியை கடந்து அங்கே காணப்பட்ட பெரிய கிரேக்க நகரங்களை எல்லாம் அழித்தான். இந்த சிறந்த நகரங்களை அழிப்பது அவ்வளவு சிறந்த காரியம் அல்ல, ஆனாலும் அவன் செய்தான். அதனைத் தொடர்ந்து அவன் இஸ்ரவேலை நோக்கி கவனம் செலுத்தினான். வடக்கில் அசீரியாவின் பெரிய நகரங்களை எல்லாம் அழித்துவிட்டு வாக்குத்தத்த பூமிக்குள் நுழைகிறான். முதலாவது பெலிஸ்தியரின் தேசத்தை அழித்துவிட்டு பின்னர் எருசலேமிற்கு வருகிறான். எல்லாருமே அவன் எருசலேமை அழித்து விடுவான் என்றே நம்பினார்கள். ஏனென்றால் எருசலேமிலே இருந்த பிரதான ஆசாரியன் அலெக்சாண்டருக்கு கப்பம் கட்ட மறுத்துவிட்டான். ஆனால் அதே ஆசாரியன் மேதிய பெர்சிய ராஜ்யத்திற்கு கப்பம் செலுத்திக் கொண்டிருந்தது தெரிய வந்தது. ஏனென்றால் அந்த பிரதான ஆசாரியன் மேதிய பெர்சிய ராஜ்யத்தோடு உடன்படிக்கையை வைத்துக் கொள்ள விரும்பினான். இது இயற்கையாகவே மகா அலெக்சாண்டரின் கோபத்தை மிகவும் தூண்டிவிட்டது. ஆகவேதான் அவன் எருசலேமை அழிக்க நோக்கமுடையவனாக வந்தான். ஆனால் அவன் பிரதான ஆசாரியனை குறித்த தரிசனத்தை கண்டபடியினால் எருசலேமை அழிக்கவில்லை. சகரியா இங்கே இரண்டு அணிவகுப்பின் வித்தியாசங்களை பட்டியலிடுகிறார். அலெக்சாண்டர் எருசலேமிற்குள்ளே ஒரு வெற்றி பவனி வந்ததை இங்கே கவனித்து பார்க்க வேண்டும். அதே எருசலேமிற்குள்ளே இயேசு கிறிஸ்து ஒரு சிறிய கழுதையின் மீது ஏறி வருகிறார். ஆனால் இயேசு அலெக்சாண்டரைப் போல உலகத்தை அழிக்கும்படி வரப்போகிறவர் அல்ல, அவர் உலகத்தை ரட்சிக்க வருகிறார் என்று சகரியா வேற்றுமைகளை பட்டியலிட்டு சொல்கிறார். இயேசு ஒரு பெரிய ராஜ்யத்தை ஸ்தாபித்து அநேகரை பின்பற்ற வைத்து ஊழியம் கொள்ள விரும்பவில்லை. மார்க்கெழுந்த சுவிசேஷம் 10:45 வசனம் என்று சொல்கிறது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல இயேசு எருசலேமிற்குள் ராஜாவாக வந்த பவனி வெற்றியான நுழைவு அல்ல, அது வெளியேறுதல். அவர் வெளியேற ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் திரும்ப வருவார். இயேசுவை என்ன செய்வது என்று இந்த உலகம் வெகு நாட்களாக ஆலோசித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அவரை குறித்து ஒரு முடிவு எடுக்க வேண்டியது அவசியம். அவர் ஒரு நாளிலே உலகத்திற்கு வந்து சமாதானத்தை உண்டாக்கப் போகிறார். இப்பொழுது சகரியா 9:10 பார்ப்போம். இப்ராஹிமின் என்று ரதங்களையும் எருசலேமின் என்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்த வெல்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். இப்ராஹிம் என்பது வட இஸ்ரேல் தேசத்தை குறிக்கிறது. எருசலேம் தென் ராஜ்யத்தை குறிக்கிறது. வட இஸ்ரவேல் அசீரிய சிறைப்பிடிப்பிற்கும் தென் இஸ்ரவேலான எருசலேம் பாபிலோனின் சிறைப்பிடிப்பிற்குள்ளும் சென்றுவிட்டது. இருந்த போதிலும் அவர்கள் எல்லாரும் ஒரே மக்கள். அவர்கள் கிறிஸ்துவின் ஆட்சியிலே மீண்டும் ஒன்றாக சேர்க்கப்படுவார்கள். ரதங்களையும் எருசலேமின் நின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன் என்று சொல்கிறார். இவை எல்லாமே தாக்குகின்ற கருவிகள். இந்த கருவிகள் எல்லாம் இனி யூதர்களுக்கு தேவை இராது என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே இயேசு வந்து சமாதானத்தை உருவாக்கும் வரையிலே உண்மையான சமாதானம் கிடையாது. இன்று உலகத்தின் வலிமை பொருந்திய நாட்டு தலைவர்கள் எல்லாம் தாங்கள் உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வந்துவிடப் போவதாக சொல்லும் பொழுது அது நமக்கு வியப்பையே தருகிறது. காரணம் என்னவென்றால், அவர்களால் உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வர முடியாது. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறதில்லை, உணர்ந்து கொள்கிறதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வர முடியும். இன்று எல்லா தேசங்களும் ராணுவ தளவாடங்களோடு தயாராக இருக்கின்றது. இதுவரை இரண்டு உலக போர்களை உலகம் சந்தித்திருக்கிறது. ஆனாலும் சமாதானம் உண்டாகவில்லை. நாடுகள் ராணுவம் வைத்திருப்பது தவறல்ல, ஆனால் எவரும் ராணுவத்தால் சமாதானத்தை உலகத்திற்கு கொண்டு வர முடியாது. இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே உலக சமாதானத்தை கொண்டு வர முடியும். அவர் எல்லா அநியாயத்தையும் கீழ்ப்படுத்துவார், அப்பொழுது சமாதானம் வரும். ஆனால் இது அவர் மீண்டும் உலகத்திற்கு வருகிற வரை நடைபெறாது. உலகம் முழுவதற்கும் நம்மால் சமாதானத்தை கொண்டு வர இயலாது என்பதை தேசங்கள் உணர்ந்து கொண்டு தங்களையும் தங்கள் தேசத்தையும் பாதுகாத்துக் கொள்வது நல்லது. காரணம், இது ஒரு பொல்லாத உலகம். இன்று நாம் தேசங்களுக்கு இடையே சகோதரத்துவத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இது வேதத்தின்படியானது அல்ல. சகோதரத்துவம் ஒரே வழியிலேதான் உருவாக முடியும். இது இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் சேர்ந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை உறுப்பினர்களுக்குள்ளேதான் உருவாக முடியும். இவ்வாறு கூறுவது அநேகருக்கு விருப்பமற்றதாக இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, இதுதான் சத்தியம். மருத்துவர்கள் ஒரு நோயாளியை அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அந்த நோயாளிக்கு அது இனிமையாக இருக்காது. ஆனால் அந்த நோயாளி ஆரோக்கியமாக வாழ வேண்டுமென்றால், நோய் சுகமாக வேண்டுமென்றால், வேதனை தரும் அறுவை சிகிச்சையை மேற்கொள்வதை தவிர வேறு வழியில்லை. இந்த ஒரு வழியை தவிர அவர் பிழைக்க வேறு வழியில்லை. அதே போன்றுதான் இதுவும். இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே சமாதானம் பெற முடியும். இதை உலகம் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, வேறு மாற்று வழி இல்லை. பிரியமானவர்களே, இதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையின் சமாதானத்திற்கு இயேசு ஒருவரே வழி. அவராலே அன்றி ரட்சிப்பும் இல்லை, சமாதானமும் இல்லை. அவரிடத்திலே வருவது உங்களுக்கு ஒருவேளை கசப்பாக இருக்கலாம். ஆனால் மருந்து மாத்திரைகள் கசப்பாக இருந்தாலும் சுகமாக்குவது போல இயேசுவின் வழிகள் உங்களை சுத்தமாக்கும், உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை கொண்டு வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து, ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவங்களை மன்னியும், நீர் என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டதை நான் பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறேன், நீரே என்னுடைய இரட்சகர் என்று சொல்ல அவருடைய பாதத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோமா? ஒருவேளை இதுவரைக்கும் இந்த நம்பிக்கையோடு கூட அவரிடத்திலே வரவில்லை என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையான சமாதானம் வேண்டுமென்றால், பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்தே நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வண்டே வந்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து உங்கள் பாவங்களுக்கான மீட்பர், உங்கள் இரட்சகர் அவரே என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அவரே உங்கள் பாவத்திற்கான பாவ மன்னிப்பையும், பாவத்திலிருந்து விடுதலையோடு வாழும் வல்லமையையும் உங்களுக்கு தருவார். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தாமே இந்த நிகழ்ச்சியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருவாராக. ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். மார்க் 11:24. நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். மார்க் 11:24.
நேயர்களே, டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் தமிழ் நிகழ்ச்சிகளை காலை 6:15 மணி முதல் இதே அலைவரிசையில் தொடர்ந்து கேளுங்கள்.